கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். தர்மியான ஓய்வினால் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் தலைகளை வணங்கி மௌன ஜெபம் செய்வோம். ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் எழுந்து நின்று பாடலின் 98 பாடுவோம். ஏன் அருள் நாதாயேசுவே சிலுவை காட்சி பார்க்கையில் போலோகமேன்மை நாஷ்டமே என்று நந்தேனே உள்ளத்தில் ஏன் மீட்பசிலோவை அல்லா வேறதை நான் பாராட்டுவே சேற்றின்பம் யாவோ ஆதீனா தகாததென்று தள்ளுவே கை தலை காலிலோ நீதோ பேரன்பும் தோன்போ கலந்தே பாய்ந்தோடும் காட்சி போல் உண்டோ முள்மொடியோமோ பாற்றதே சராசரங்கள் அனைத்தோ அவன்புக்கு மாத்தீரோ என் ஜீவன் சோகம் செல்வமோ என் நேசருக்கு பாத்தியோ. தேவனை கர்த்தர் இந்த அருமையான ஓய்வு நாளிலே நம் எல்லோரும் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கும்படியாக தொழுது கொள்ளும்படியாக ஒரு சந்தர்ப்பத்தை மீண்டுமாக கொடுத்திருக்க நம் தேவனுக்கு நன்றி தெரிவிப்போம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் எல்லோரும் முழங்கால் பணியிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிப்போம்.
அல்லாஹ் 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 அல்லாஹ்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். இந்த அருமையான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். உங்களை மீண்டுமாக இப்படி ஒரு சந்தர்ப்பத்திலே பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தயவுசெய்து எல்லோரும் உங்களுடைய மொபைல் போனை சுவிச் ஆஃப் செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இது ஆராதனை, ஓய்வு நாள் ஆராதனையாக இருக்கிறது. அதனால் தயவுசெய்து உங்களுடைய டெலிவிஷன், மொபைல் ஃபோன் எல்லாவற்றையும் சுவிச் ஆஃப் செய்துவிட்டு சபையில் இருப்பது போல நீங்கள் வீட்டில் இருக்க வேண்டும். இந்த ஒரு மணி நேரத்தை நீங்கள் சபையாக பாவிக்க வேண்டும். இது சபை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தயவுசெய்து இந்த ஆராதனைக்கு நீங்கள் முக்கியத்துவம் அளிக்கும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எல்லோரும் உங்களுடைய மொபைல் போனை ஆஃப் செய்ததற்காக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். வேதாகம் சொல்கிறது, எங்கே இரண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அங்கே நான் அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னது போல நாம் எல்லோரும் இரண்டு பேராக மூன்று பேராக இங்கே நாம் கூடியிருக்கிறோம். இந்த ஆராதனை தேவனை கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான வேத வசனம் என்னவென்றால், தேவனை எப்படி பழையற்பாட்டு ஜனங்கள் என்று சொல்லப்படுகிற முற்பிதாக்கள் எப்படி தேவனை தொழுது கொண்டார்கள். இந்த வேதத்துல தேவன் மிக பெருமையாக நினைக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், அவர் விரும்புகிறதான ஒரு குடும்பம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த மூன்று பேரையும் தேவனை கர்த்தர் விரும்புகிறார். ஆகவேதான் அவர் தன்னை பார்த்து, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். ஆக இந்த மூன்று பேரும் தேவனுடைய தேவனுக்கு முன்பாக எவ்வளவு உத்தமமாக இருந்தார்கள் என்றால், அவர் தன்னை சொல்லப்படும் பொழுது நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் என்று பதிவு செய்வார். இன்றைக்கு அந்த தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் என்பதுல நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு, பெருமை இருக்கு. ஆபிரகாமினுடைய சந்ததியிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால நாம ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறோம், யூதராக இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாம் அவருடைய சந்ததியா இருக்கிறோம் என்று சொல்வதில் நாம பெருமை அடைகிறோம். இத்தனை நாட்களாக, இத்தனை வருஷங்களாக நாமும் ஆலயத்துல சென்று அவரை தொழுது கொண்டு வந்தோம். அதுல மிகுந்த சந்தோஷம் இருந்தது. என்றைக்காவது இப்படி ஒரு ஆலயத்துக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும், என்று நாம் கருதியது இல்லை, கருதியது இல்லை. ஆனால் வேதத்துல அப்படி கூடுகைகள் தடை செய்யப்படும் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லப்படுறது. நான் இந்த யோவேல் புத்தகத்தை படிக்கப்படும் பொழுது இது இன்னும் ஒரு இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகைக்கு முன்பாக கடைசி காலத்திலே இதெல்லாம் நடைபெறும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் யோவேல் புத்தகத்துல. ஆனால் அது இப்பொழுது 2020 இந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்திலே இது நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அந்த ஒரு வசனத்தை முதலாவது நாம் படிப்போம். யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் பழைய ஏற்பாடு 1059 பக்கம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓசியாவுக்கு அடுத்தது யோவேல் புத்தகம் 1:2 நானே படிக்கிறேன், கேளுங்கள். முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது, உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்தது உண்டா என்று கேட்கிறார். நம்மை பார்த்து அவர் கேட்கிறார், என்னை பொறுத்தவரையில இந்த சம்பவம் என்னுடைய நாட்களிலாவது, எனக்கு முன்பான என்னுடைய முற்பிதாக்களின் நாட்களிலாவது இது நடந்தது கிடையாது. ஞாபகத்துக் கொள்ளுங்க, இது நடந்தது கிடையாது. அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், இப்பேற்பட்டதான சம்பவம் சபைகள் அடைபட்டு ஊரடங்கு அல்ல உலகடங்கு இப்படி நடைபெற்றது கிடையாது. உலகம் முழுவதுமாக ஒரு சம்பவம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அது தேவனுடைய காரியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துடைய 2 நான் நினைச்சேன், இயேசு கிறிஸ்துடைய 2 முன்பாக இந்தியாவில் ஒரு சம்பவம் நடைபெறும், மலேசியாவில் ஒரு சம்பவம் நடைபெறும், சைனாவில் ஒரு சம்பவம் நடைபெறும், இஸ்ரேலில் ஒரு சம்பவம் நடைபெறும், அப்படி உலகம் முழுவதுமாக உபத்திரவங்கள் மாறி மாறிக்கொண்டே வரும் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இப்பொழுது உலகம் முழுவதுமாக ஒரு உலக அடங்கு, ஊரடங்கு உலகடங்காக மாறிவிட்டது. அப்படி என்று சொன்னால் தேவன் அவருடைய காரியத்தை இப்பொழுது செய்கிறார். ஞாபகத்துக் கொள்ளுங்க, இது தேவனுடைய காரியமாக இருக்கிறது. இந்த கொரோனா வைரஸ் தேவனுடைய கோபமாக இருக்கிறது. ஏன் இப்படி நடைபெறுகிறது? ஏன் இப்பொழுது நாம் அடங்கி விட்டோம்? காகத்தை போல அப்படியே சுற்றி கொண்டே வந்தோம். காகத்தை போல நோவா பேழையில் இருந்த காகத்தை போல சுற்றி கொண்டே வந்தோம். எதற்கு சுற்றினோம், ஏன் சுற்றினோம், எதுவுமே தெரியல. ஆனாலும் தேவனை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தோம். இந்த நோவாவுடைய பழைக்குள்ளே இருந்த காகத்தை பாருங்க, 1 நோவாவுடைய பழைக்குள்ளே இருந்தது. இப்பொழுது நோவா அந்த காகத்தை வெளியே அனுப்புகிறார். அந்த காகம் தான் இருந்த வீட்டை மறந்து விட்டது, தான் இருந்த சபையை மறந்து விட்டது. தன்னை வளர்த்த நோவாவையும் அவருடைய மனைவியையும் அந்த பிள்ளைகளையும் மறந்து விட்டது. அந்த 8 மறந்து விட்டு இப்பொழுது தனக்கு ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி அது சுற்ற ஆரம்பித்தது. அதுபோல நாமும் தேவ சமூகத்தில் அடங்கி இராதபடிக்கு நாமும் இப்படியாக தேவனை மறந்து, ஓய்வினாலே மறந்து, ஜபிப்பதை மறந்து, வேத வாசிப்பதை மறந்து, எல்லாவற்றையும் மறந்து நாம் உலகத்தை அனுபவிக்க புறப்பட்டு விட்டோம் அந்த காகத்தை போல. இப்பொழுது தேவன் அவருடைய கோபத்தை அவர் பதிவு செய்கிறார், கோபத்தை பதிவு செய்கிறார். அது என்னவென்றால், இப்பேற்பட்டதான சம்பவம் உங்கள் நாட்களிலாவது, உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது சம்பவித்தது உண்டா என்று கேட்கிறார். கேட்கப்படும் போது அவர் சொல்லுகிற நிறைய காரியங்கள் இதற்குள்ள இருக்கிறது, அதை நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் 9 எடுத்து படியுங்கள். 9, யோவேல் 1:9. போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின. கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். நன்றாக யோசித்து பாருங்க. முதல் முதலாக ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், அது எல்டராக இருக்கலாம், பிரீச்சராக இருக்கலாம், டீக்கனாக இருக்கலாம், அல்லது ஆலயத்துல சபையில ஊழியம் செய்கிற யாராவது இருக்கலாம். வேதம் சொல்லப்பட்டிருக்கு, போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின, கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். இஸ்ரேல் தேசத்துடைய மிக முக்கியமான ஒரு ஸ்தலம் எதுவென்றால் அந்த எருசலேமின் தேவாலயம். தாவீது ராஜாவாக இருக்கிறார், அவர் சொல்கிறார் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்தேன். எப்படி சொல்றாரு? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் என் கால்கள் நிற்கலாயிற்று. பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தையை அவர் பதிவு செய்யறார். பாருங்க, அவர் ராஜாவாக இருந்தாலும் கூட ராஜ மேன்மை அனுபவிப்பதை பெரிதாக எண்ணாதபடிக்கு தேவனுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இன்னொரு இடத்துல அவர் பதிவு செய்கிறார், நானும் நல்ல ஒரு கேதுரு மரத்தால் ஆன வீட்டிலே வாசம் செய்கிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழே இருக்கிறது. அவருக்குள்ள கவலை பாருங்க, வேதனை பாருங்க, நான் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு வாழ்வளித்த தேவன், என்னை ராஜாவாக்கின தேவன் இன்று என்னை உயர்த்தி இருக்கிறார், ஆனாலும் அவருடைய உடன்படிக்கை பெட்டி திரைகளின் கீழே இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். ஒரு தேவ மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஆலயத்துக்கும் ஒரு மிக பெரிதான தொடர்பு இருக்கிறது. ஞாபகத்துக் கொள்ளுங்க, என்னுடைய வாழ்நாட்கள நான் இப்பேற்பட்டதான ஒரு நிகழ்வை நான் பார்த்ததே கிடையாது, ஆனாலும் வேதத்தின்படியாக இதெல்லாம் நடைபெறும் என்று எனக்கு நன்றாக தெரியும். போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின, கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். இந்த சம்பவங்கள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு, 11வது வசனம், பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமையையும் வார்கோதுமையும் இல்லாமற் போயிற்று, திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள், வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று, திராட்சை செடி வதங்கி அத்தி மரம் சாரமற்று போகிறது, மாதுளை பேரிச்சம் கிச்சடி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின, சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒழிந்து போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல இன்றைக்கு பணம் இருக்கு, பொருள் இருக்கு, ஆனாலும் மனுஷர்களுடைய சந்தோஷம் அவர்களை விட்டு ஒழிந்து போயிற்று, சந்தோஷம் அவர்களை விட்டு ஒழிந்து போயிற்று. ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம். ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம். இந்த ஆவியின் கனியாகிய அன்பு சந்தோஷம் சமாதானம் தேவன் நமக்கு தருகிறது. இந்த மூன்றுமே தேவனிடத்துல இருக்கிறது, அன்பு சந்தோஷம் சமாதானம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒழிந்து போயிற்று, பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள். நேற்றைக்கு நான் ஒரு செய்தியில படித்தேன், தமிழ்நாட்டில் ஒரு விவசாயி இறந்து போனார், வாழ்வின் ஆதாரம் அற்று போய்விட்டது என்று சொல்லி இறந்து போனார். வேதம் சொல்லப்பட்டிருக்கு, பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வெட்கப்படுங்கள், சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒழிந்து போயிற்று. மனுபுத்திரரை விட்டு சந்தோஷம் ஒழிந்து போகட்டும், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம, தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய நாம, எதை குறித்தும் நாம கவலைப்படாதபடிக்கு நம்முடைய தீர்க்கதரிசியாக ஆபக்குக் சொல்வது போல, ஆபக்குக் 3:85 ஆபக்குக் 3:17-18 சொல்லப்பட்டிருக்கு, படியுங்க. அத்தி மரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இதான் தேவ மனிதனும் தேவனுடைய ஊழியக்காரனும் தேவனுடைய விசுவாசியும் சொல்ல பழகின வார்த்தைகள். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கூட நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அத்திமரம் துளிர்விடவில்லை, திராட்சை செடி பழம் உண்டாகல, ஒலிவ மரத்தின் பலன் அற்று போகவில்லை, வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போயிற்று, கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனது, தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனது. இந்த 17வது வசனமானது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதான ஆசீர்வாதத்தை குறிப்பிடுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்துல இது எல்லாம் இருந்தால் ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இந்த ஆப்புக்குக் என்கிறதான ஒரு ஊழியக்காரர் குறிப்பிடுகிறார், இது எதுவுமே இல்லை என்றாலும் கூட நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஏனென்றால் என் தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார். இந்த உலகத்துல ரட்சிப்பு தான் மிக முக்கியமானது. அதனால இங்க சொல்கிறார், ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன். அப்போ பெலன் யார் தரது? நம்முடைய வாழ்க்கையில இந்த விதமான கஷ்டமான சூழ்நிலையில நாம் எல்லோரும் அடங்கி போயிருக்கிறோம், வீட்டுக்குள்ள இருக்கிறோம். இந்த விதமான நேரங்களில ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன் என்று குறிப்பிடுகிறார். இப்போ இந்த நேரத்துல நமக்கு பெலன் தேவைப்படுகிறது. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரப்படும் பொழுது நீங்கள் பெலனடைந்து என்று அப்போஸ்தலர் 1:8 பார்க்கிறோம். பவுல் குறிப்பிடுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆக இந்த காலகட்டங்கள்ல இந்த கஷ்டமான சூழ்நிலையில நாம சோர்ந்து விடக்கூடாது. யார் சோர்ந்து விடுகிறார்களோ அவருடைய பலன் குறுகியிருக்கிறது என்று அர்த்தம். இந்த சூழ்நிலையில யார் சோர்ந்து போகிறார்களோ அவருடைய பலன் குறுகி இருக்கிறது என்று அர்த்தம். அதனால சோர்ந்து போகாமல் நாமோ ஜெபிக்க வேண்டும், சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். இங்கே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறு. ஒரு மனுஷனுக்குள்ள தேவன் வாசம் செய்தால், அந்த மனுஷனுக்குள்ளே தேவன் இருப்பார் என்று சொன்னால், அவனால எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க முடியும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க ஒரு 2 வாரம் 21 நாள் அது நாம பெருசாக நம்ம எண்ணிக்கொண்டிருக்கோம். 21 நாள் என்று சொல்லி 14 நாள் வீட்டுல இருப்பது என்பது ஒரு பெரிய ஒரு தண்டனையே கிடையாது. என்னை பொறுத்தவரை அது தண்டனை கிடையாது. தேவனுடைய மனுஷங்க, உண்மையான தேவ மனுஷங்க தேவனோடு எத்தனை நாள் அவங்க வாழ்ந்திருக்காங்க, அவங்க உறவாடி இருக்காங்க என்று பாருங்க. தேவனுடைய மனுஷங்க தேவனோடு எத்தனை நாள் அவங்க வாழ்ந்திருக்காங்க, அவங்க உறவாடி இருக்காங்க என்று நீங்க பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க. யாத்திராகமும் 34:28 28வது வசனம், யாத்திராகமும் 34:28 அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகையில் எழுதினான் என்று பார்க்கிறோம். தேவ மனுஷனாகிய மோசே, அவருக்கு மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, குடும்பம் இருக்கு. ஆனாலும் இது எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவர் தேவனுடைய சமூகத்திலே சென்று தேவனுடைய உறவாடுகிறார். நீங்க அப்படியாக ஒரு 40 நாள் தேவனுடைய உறவாடி இருக்கிறதான ஒரு பழக்கம் இருக்கா? இந்த ஒரு 14 நாள், இந்த ஒரு 21 நாள் அல்லது 28 நாள் இதை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய பெற்றோர்களோடு கூட உறவாட முடிகிறதா? அல்லது உங்களுடைய தேவனுடைய கற்பனைகளை கடைபிடிக்க முடிகிறதா? அல்லது உங்களால வேதம் படிக்க முடிகிறதா, ஜெபிக்க முடிகிறதா? இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மோசே என்கிற தேவ மனுஷன் 25 லட்சம் ஜனங்களை விட்டு விட்டு, தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் எல்லோரையும் விட்டு விட்டு அவன் தேவ சமூகத்திலே அவன் செல்கிறான். அங்கே அப்பம் புசிக்கல, தண்ணீர் குடிக்கல. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இங்க நமக்கு எல்லாமே கிடைக்குது. தண்ணீர் கிடைக்குது, அப்போ கிடைக்குது. ஒரு குறைவு ஏற்படல, என்னை பொறுத்தவரை இன்னும் ஒரு குறைவு ஏற்படல. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது என்று சொல்லப்படுவது போல தேவனை கர்த்தர் அன்றன்று உள்ள ஆகாரத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். நாளை தினம் தன்னுடையாக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக மோசே என்கிற தேவ மனுஷன் அப்பம் புசிக்கல, தண்ணீர் குடிக்கல, இரவும் பகலும் 40 நாளாக கர்த்தருடே இருந்தான். இரவும் பகலும் 40 நாளாக, யோசித்து பாருங்க, 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். இவங்க தான் தேவ மனுஷங்க, நாமெல்லாம் தேவ மனுஷங்களா? நம்ம தேவனோட உறவாடுகிறோமா? நல்ல வாழ்க்கை இருக்கு, நல்ல சாப்பாடு இருக்கு, நல்ல துணிமணி இருக்கு, எல்லா வசதிகளும் தேவன் நம்ம கொடுத்துருக்காரு. அப்படி இருந்தும் கூட நம்ம தேவனோடு உறவாடுவதில்லை, நம்ம தேவனை மறந்து விட்டோம். இன்றைக்கு தேவன் அவரை நினைக்கும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை அவர் கொடுக்கிறார். நீ உன்னை நீயே நீ சோதித்து அறிய வேண்டும். நாம் நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும். வி ஹாவ் டு எக்ஸாமின் அவர் செல்ஃப். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தேவனோட உறவாட வேண்டும். இந்த மனுஷன், தேவ மனுஷன் தேவனோட உறவாடினபடினால இந்த 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகையில் எழுதினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவங்கதான் தேவ மனுஷங்க. 40 நாள் யோசித்து பாருங்க, 40 நாள் ஒரு மனுஷனாலே தேவனோட இருக்க முடிகிறது. 2 பேரும் தனிமைப்படுத்துறாங்க. தேவனும் தேவ மனுஷனாகிய மோசையும் தனிமைப்படுத்திக் கொள்றாங்க. குவாரண்டைன் என்று சொல்றாங்க பாருங்க, இன்னைக்கு தனிமைப்படுத்துதல். அப்படியாக 2 பேரும் தனிமைப்படுத்துறாங்க. 40 நாள் தேவனோட இருந்த மனுஷனுக்கு உணவை குறித்து கவலைப்பட முடியவில்லை, தண்ணீரை குறித்து கவலைப்பட முடியவில்லை, தன்னுடைய குடும்பத்தை குறித்து தன்னுடைய ஜனங்களை குறித்து எதுவும் கவலைப்படாத அளவிற்கு அவன் தேவனோட உறவாடி கொண்டே இருந்தான். தேவனோட உறவாடி கொண்டே இருந்தான். தேவனுடைய வார்த்தைகளை அவன் எழுதினான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ஒரு மனுஷனாலே தேவனுடைய உறவாட முடியும். 40 நாள் என்பது சாதாரணமான விஷயமாக இன்றைக்கு நமக்கு தெரியவில்லை. ஒரு நாள் போவதே ஒரு யுகம் போவது போல இருக்கிறது. நாம் ஏதோ இந்த உலகத்தை நாள்வது போல, நாம் ஏதோ இந்திய பிரதமரை போல, நாம் ஏதோ மலேசிய பிரதமரை போல, சிங்கப்பூர் பிரதமரை போல, நம்ம ஒன்றுமே கிடையாது. நாம் தூசியாக இருக்கிறோம். தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்ம மிக கேவலமாக இந்த சமுதாயத்தில் வாழ்ந்திருப்போம். தேவனை கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நம்ம இந்த சமுதாயத்தில் வாழும்படியான ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அப்பேற்பட்டதான அந்த தேவனை மறந்து நம் இஷ்டத்திற்கு வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அதை தேவன் நினைவுபடுத்துகிறார். ஆக இந்த நாளை நாம் சந்தோஷமாக அனுபவிப்போம். நம்ம டெய்லி வேதத்தை படிப்போம், டெய்லி குடும்ப ஆராதனை செய்வோம். அந்த முதலாவது நம்முடைய குடும்ப உறவை நம்ம வளர்த்து கொள்வோம், அந்த அன்பை வளர்த்து கொள்வோம். தாயினுடைய முகத்தை பாருங்க, தகப்பனுடைய முகத்தை பாருங்க, உங்களுக்காக உழைத்து உழைத்து ஓடாய் போன முகங்களை பாருங்க. உங்களுக்காக தான் உழைச்சிருக்காங்க. ஆனால் அவரை மறந்து விட்டு வீட்டை விட்டு வெளியே செல்றீங்க, சுத்தி கொண்டு வரீங்க, காகத்தை போல, நோவின் பேழையில் இருந்த காகத்தை போல ஊர் சுத்த ஆரம்பிச்சு எதுக்கு சுத்துறீங்க தெரியாமலே சுத்தி கொண்டிருக்கீங்க. என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றுவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள் அப்படின்னு இறைமையா சொல்றார். என்ன இருக்கு, என்னை விட்டு விலகி விலகி போறீங்க? சபைக்கு வர்றதில்ல, ஓய்வு நாளை கடைபிடிக்கிறது இல்ல, ஓய்வு நாளைக்குரிய முக்கியத்துவம் தெரியல, கடவுளுடைய முக்கியத்துவம் தெரியல, 2வது வருகின்ற முக்கியத்துவம் தெரியல, நரகத்தை குறித்து பரலோகத்தை குறித்து எதுவுமே தெரியாத ஒரு கிறிஸ்தவராக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது வேதனைகளுக்கு ஆரம்பம். இது இந்த கொரோனா வைரஸ் வேதனையினுடைய ஆரம்பம். இது சாதாரணமானது, 1% கூட இல்லை, இன்னும் அதிகமான உபத்திரவங்கள் வரப்போகிறது. யார் யார் வேதத்தை படிக்கிறார்களோ, யார் யார் வேதத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் ஆய்ந்து படித்து அவர்கள் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் இந்த நாளை சமாளிப்பார்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, தேவ மனுஷனாகிய மோசே 40 நாள் தேவனோடே உறவாடினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்க 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் ஒன்றாம் வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பைனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளிடுவேன் என்றான். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடினாலே சில நாளைக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. யோசித்து பாருங்க, எலியா அவனுடைய வாழ்க்கை யோசித்து பாருங்க. ஒரு அருமையான பெயர் எலியா என்றால், மை காட் இஸ் ஜெகோவா, யாவே இஸ் காட். அவனுடைய பெயர்ல தேவன் இரண்டு முறை வருகிறார். அவனுடைய பெயர்ல தேவன் இரண்டு முறை வருகிறார். எலியா யா என்று சொன்னால் யெகோவா யாவே என்று பொருள். எலி அப்படின்னு சொன்னா ஏல் அப்படின்னு சொன்னா தேவன் என்று அர்த்தம். அவனுடைய பெயர்ல தேவன் தான் இருக்கு. அவனுடைய பெயர்ல தேவன் இருக்காரு. அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையிலும் தேவன் தான் இருந்தார். அவனுக்கு தேவன் தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. மனைவி கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, ஆஸ்தி கிடையாது, அந்தஸ்து கிடையாது, ஒன்றுமே கிடையாது. தேவ மனுஷன் தேவனுடைய உறவாடி கொண்டு கேரி தாற்றங்கடையில் இருக்கிறான். யோர்தான் நதி கிடையாது. ஞாபகம் இருந்து கொள்ளுங்க. தேவன், நான் நினைச்சேன் ஏன் அவரு யோர்தான் நதியில் அவன் அனுப்பல அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். யோர்தான் நதியினுடைய தண்ணீரை அவன் குடித்து கொண்டு அதிலே குளித்து கொண்டு மிக சந்தோஷமாக அவன் இருந்திருக்கலாம். மிக பெரிதான நதி. ஆனால் அதை விட்டு விட்டு கேரி தாற்றண்டையிலே அவனை அனுப்புகிறார். கேரி தாற்றண்டையிலே அனுப்புகிறார். காரணம் என்ன? ஒரு நாள் அந்த ஆறு வற்றி போகும். ஆனால் தேவ மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில எது இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று சொல்றான் பாருங்க. அது போல பவுல் சொல்றாரு பாருங்க, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும், பட்டினியா இருக்கவும் தெரியும், பரிபூர்ணம் அடையவும் தெரியும். நான் இது எல்லாவற்றையும் நான் தேவனிடத்துல கற்றுக்கொண்டேன். தேவன் உனக்கு பாடத்தை கற்றுத்தருகிறார். இந்த குவாரண்டைன் டைம் என்பது உனக்கு ஒரு பாடம், உன் வாழ்க்கையில ஒரு புதிய பாடம். இந்த 66 புத்தகத்துல இல்லாத ஒரு பாடத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார். உலகை அடங்க சொல்லியிருக்கிறார். என் பாதங்களுக்கு கீழ்ப்படி என்று சொல்லியிருக்கிறார். மார்த்தாளை போல ஆண்டவரே, நான் அநேக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு யாருமே உதவியிலையே என்று சொல்லப்படும் போது இயேசு கிறிஸ்து சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றுதான், மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கு என்ன? இயேசுனுடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பது, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை படிப்பது, இதுதான் நல்ல பங்கு. இந்த மரியாள் என்று சொல்லப்படுகிறதான அந்த சகோதரி இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து கொண்டு இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்கிறார். ஒரு பரிசுத்தம் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறார். யாருக்கு கிடைக்கும்? நாம் இன்றைக்கு பழகிறதான ஜனங்கள் பரிசுத்தவான்களா? இல்லையே. ஆனால் அந்த மரியாளுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. அவள் அவருடைய பாதத்திலே அமர்ந்து அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தான். எவ்வளோ பாக்கியம் பாருங்க. இன்றைக்கு அதுபோல நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு இன்னைக்கு நீங்கள் ஒரு காலத்தில் மார்த்தலை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தீங்க. ஆனால் இப்பொழுது மரியாதை போல அவருடைய பாதத்தில் அடங்கியிருக்கீங்க. தேவன் இதை செய்திருக்கிறார். சந்தோஷப்படுங்க. சீக்கிரம் அந்த நாள் முடியணும், 14 முடியணும், அதுக்கப்புறம் ஊரை சுற்றணும், வீட்டை மறக்கணும், பெற்றோரை மறக்கணும், சபையை மறக்கணும், என்னுடைய பிசினஸை பார்க்கணும், என்னுடைய தொழிலை பார்க்கணும், எல்லாமே உனக்கு உயிர் இருந்தால் தான் செய்ய முடியும். என் தேவன் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த தேவனை கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். தாபத்திலே உங்களை பாதுகாக்கிறார். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. பிதாவின் சித்தம் இல்லாமல் அவர்கள் ஒன்றாகிலும் கீழே விழாது என்று சொல்லி இம்மட்டுமாக இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு தேவனை கர்த்தர்தான் நம்மை பாதுகாக்கிறார். ஞாபகத்துக் கொள்ளுங்க, பயப்படாதே, கலங்காதே. நான் உன் தேவன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். ஒருவேளை கொரோனா வைரஸ் இருக்கிற ஒருவன் வந்து உன்னை கை கொடுக்க வந்தா கூட அவன் தேவனை கர்த்தர் அவனை விளக்குவார். தேவனை கர்த்தர் விளக்குவார். அவருடைய கரம் உன்னை தாங்கி பிடிக்கும். தேவனுடைய கரம் உன்னை தாங்கி பிடிக்கும். கவலைப்படாதீங்க, தேவனை கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். நம்ம எல்லோரும் ஜீவனுடைய ஞாபகத்துக் கொள்ளுங்க. மேயான சாமியோட ஒவ்வொரு விசுவாசிகளையும் தேவனை கர்த்தர் ஜீவனோட வைத்திருப்பார். தேவன் உன் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னார். சும்மா வந்து ஜெபிப்பது, பைபிள் படிப்பது, ஊழியம் செய்வது போல நடிப்பது, மனுஷனுக்காக ஊழியம் செய்வது, மனுஷனை பிரியப்படுத்துவது என்று இல்லாமல் தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கிருங்கள். தேவனை கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் இந்த மனுஷனை கேரித்த ஆற்றாண்டிலே தங்கியிருக்கும்படி செய்கிறார். யோசிச்சு பாருங்க, வீடு கிடையாது, நீ வீட்டுக்குள்ள இருப்பதே நீங்க பெரிய பாரமாக பெரிய சோதனையாக நீ நினைக்கிறீங்க. ஆனா ஒரு தேவ மனுஷனாகிய ஒரு மனிதன் வீடு இல்ல, வாசல் இல்ல, ஒரு கேரித்த ஆற்றாண்டையில போய் அமர்ந்திருக்கிறான். அவன் நிலைமையை பாருங்க, எவ்வளவு எவ்வளவு பெரிய தேவ மனுஷன் பாருங்க. எடுத்துக்கொள்ளப்பட போகிறதான ஒரு மனுஷன், தேவ மனுஷன். இவன் எடுத்துக்கொள்ளப்பட போகிறான், தேவனுடைய சமூகத்துல வாழப்போகிறதான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி தன்னை அவன் குவாரண்டைன் பண்ணி கொள்றான் பாருங்க. எப்படி தன்னை தனிமைப்படுத்தி கொண்டான் பாருங்க. 6 மாதம் ஆற்று தண்ணி வெட்டி போய்விட்டது, வேற வழி கிடையாது. என்ன செய்வான்? நம்ம புலம்பிக் கொண்டிருக்கிறோம், அழுது கொண்டிருக்கிறோம். என்னுடைய நிலைமை என்ன? எல்லாமே இருக்கு. ஆனா நம்மளால ஊரை சுத்த முடியல. நம்முடைய வாழ்க்கை என்னன்னா ஊர் சுத்துற வாழ்க்கை ஆயிடுச்சு. நம்மளால அமைதியாக இனிமேல் வாழ முடியாது. நம்மால போதும் என்ற மனதுடனே கூட இந்த தேவ பக்தி அனுசரிக்க முடியவில்லை. நமக்கு தேவை வெளியில போகணும். கண்ணினுடைய காட்சியும் கண்களால் ஏதாவது பார்த்து கொண்டே இருக்கணும், ஏதாவது ஒண்ணு பார்க்கணும். அதில் எந்த நன்மையும் கிடையாது. தேவலை போல அந்த கனி எப்படியாவது புசிக்க வேண்டும் என்று அவன் விரும்பி அலைகிறான். இன்றைக்கு தேவனை கர்த்தர் இந்த பெரிய வியாதி குடித்து நம்ம வீட்டில இருக்க முடியாத செய்கிறார். அப்போ இந்த தேவ மனுஷனாகிய எலியா, அவனுக்குள்ளே தேவன் என்கிற வார்த்தை 2 முறை வருகிறது. எவ்வளவு அருமையான பேர் பாருங்க. அவன் பேருக்கு ஏற்ற விதமாகவே அவன் வாழ்ந்து விட்டான். அவனை போல ஒரு மனுஷனுக்கு பெயர் கிடைக்காது. எலியா, யெகோவா இஸ் மை காட். அப்பேற்பட்டதான பெயருடையதான ஒரு தேவ மனுஷன் தேவனை தனக்குள்ளே வைத்துக் கொண்டு அவன் ஆற்றாண்டையிலே ஆற்றின் தண்ணீரை குடித்து கொண்டு உணவு தனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவன் காத்திருக்கிறான். அந்த காகங்கள் உணவு கொடுத்தால்தான் அவனுக்கு உணவு. எப்படி இவர்களுக்கு இப்படி ஒரு சந்தோஷம் வருகிறது? எப்படி இவர்களுக்கு இப்பேற்பட்டதான ஒரு சந்தோஷம் வருகிறது? இவங்க தான் உண்மையான தேவ மனுஷங்க. அதை தான் நம்முடைய ஞாபகம் பதிவு செய்கிறாரு. நான் கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். என்ன சொல்றாரு? கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். நம்ம எல்லாரும் எல்லாமே இருந்தாதான் நம்ம சந்தோஷப்படுவோம், களி கூறுவோம், மகிழ்ச்சியா இருப்போம், கைத்தட்டி நல்லா பாட்டு போடுவோம், பயங்கரமாக உற்சாகமாக ஊழியம் செய்வோம். ஆனால் பத்தி மரம் துளிர் விடல, திராட்சை செடியில பழம் இல்லை, ஒளிவு மரத்தின் பலன் அற்று போது, வயல்கள் தானியத்தை விளைவிக்கல, கிடையில் ஆட்டு மந்தைகள் கிடையாது, தொழுவத்துல மாடு இல்லாமல் போய்விட்டது. ஆனாலும் நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் என்று சொல்றான் பாருங்க. இவன் தான் தேவனுடைய மனுஷன். நிறைய பேர் தங்களுடைய பிசினஸ் போயிடுச்சு, தங்களுடைய வியாபாரம் போய்விட்டது, தங்களுடைய வேலை போய்விட்டது, தங்களுடைய அன்றாட வருமானம் போய்விட்டது என்று சொல்லி அவர்கள் வாழலாமா சாகலாமா என்று நினைத்து கொண்டிருக்காங்க. யோசித்து பாருங்க. ஆனால் ஒரு தேவ மனுஷன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். இந்த விதமான சூழ்நிலையில ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு அவர் பலன் கொடுக்கிறார். அவர் என் கால்களை மான் கால்கள் போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். எதுவுமே இல்லை, பலன் இல்லை, சாப்பாடு இல்லை, நல்ல காய்கறி கிடையாது, ஆடு இல்லை, மாடு இல்லை, தொழுவத்தில் ஒண்ணுமே கிடையாது. ஆனால் மகிழ்ச்சி இருக்கு, பலன் இருக்கு, தேவன் பலப்படுத்துகிறார். இந்த விதமான சூழ்நிலையில நமக்கு பலன் தேவைப்படுகிறது. நம்ம பலசாலிகளாக இருக்க வேண்டும். பெலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பெலன் என்னை பலப்படுத்துகிறதான கிறிஸ்து. கர்த்தருக்குள்ளே காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். வேதம் சொல்லப்பட்டிருக்கு, நீங்க பாருங்க. ஏசையா என்கிறதான புத்தகம் 39 அதிகாரம், சோர்ந்து போகிறவனுக்கு 29வது வசனம், சாரி, ஏசையா 40:29-30, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லப்படுது. யோசித்து பாருங்க, இந்த விதமான சூழ்நிலைகளில இளைஞர்கள் இழைப்படைஞ்சு போவாங்க, வாலிபரும் இடறி விழுவாங்க. வேதம் சொல்லப்பட்டிருக்கு, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். இந்த அருமையான நாளில தேவனாகிய கர்த்தர் உனக்கும் எனக்கும் பலத்தை தர வேண்டும். சாதாரணமான பலன் அல்ல, புது பலத்தை தர வேண்டும். எப்படி இந்த வியாதி புதுசாக கொரோனா என்று சொல்லி இந்த 200 நாடுகளுக்கு சுற்றி கொண்டு வருகிறதோ, ஒரு புது வியாதி, ஒரு வியாதியை போல, புதிய வாழ்க்கையை போல, புதிய ஒரு உலகத்தை போல இன்று இருந்து கொண்டிருக்கு. ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு இந்த வியாதியை எதிர்கொள்வதற்கு, இந்த சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு புது பலனை தருகிறார், புது பலனை தருகிறார். இன்றைக்கு அந்த பலன் எனக்குள்ள இருக்கிறது, புது பலன் இருக்கு. தேவன் என்னை பலப்படுத்துகிறார். ஜெபிக்கிறோம், தேவன் பலப்படுத்துகிறார். ஞாபகத்துக் கொள்ளுங்க. அதுபோல தேவனை கர்த்தர் உங்களுக்கும் அந்த பலத்தை கொடுப்பார். நீங்க செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருக்குள்ளே காத்திருக்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். உங்களுடைய வீட்டை நீங்கள் ஜப வீடாக மாற்ற வேண்டும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அது போல உன்னுடைய வீடு ஜப வீடா இருக்கா அல்லது வீடா இருக்கா? தேவனுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடா இருக்கு, ஆனா நம்முடைய வீடு நமக்கே ஜப வீடா இருக்குதான்னு தெரியல. நம்ம வீட்டுல ஜபிக்கிறது கிடையாது, வீட்டை நம்முடைய சபையாக மாற்றுவது கிடையாது. ஆக வீட்டுக்குள்ளே நீங்கள் பலப்பட முடியும், புது பலனை நீங்கள் வீட்டுக்குள்ள பெற்றுக்கொள்ள முடியும். ஞாபகத்துக் கொள்ளுங்க, வீட்டை நீங்க அற்பமாக எண்ண வேண்டாம். வீட்டிற்குள்ள தேவனை கர்த்தர் இருக்கிறார். வேதம் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கப்படும் போது அந்த வீட்டை வாழ்த்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த வீட்டை ஆசீர்வதிங்க. தேவ மனுஷங்க ஒரு உங்க வீட்டுக்குள்ள வராங்கன்னு சொன்னா உங்க வீட்டை அவங்க ஆசீர்வதிக்கிறாங்க. இப்போ வீட்டுக்குள்ள தேவ மனுஷன் வந்து ஆசீர்வதிக்கிறாங்க என்று பொருள். அதனால வீட்டை நீ சபையாக வைத்துக்கொள், ஜெப வீடாக வைத்துக்கொள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைவார்கள். அதுபோல நம்முடைய வீட்டில நாம புது பலன் அடைய முடியும். இந்த தனிமைப்படுத்தப்பட்டதான இந்த நாட்களில இதை நாம் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எது இந்த உலகம் நமக்கு சாதகமில்லாத தன்மை தருகிறதோ, இந்த சாதகமில்லாத தன்மையை நாம் பயன்படுத்தி இதை நாம சாதகப்படுத்திக் கொள்ள வேண்டும், நமக்காக மாற்றிக்கொள்ள வேண்டும், தேவனை ருசி பார்க்க வேண்டும். இதுதான் சொல்றாரு, இந்த ஏசாயா சொல்றாரு, புது பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருங்க. நிறைய நேரம் இருக்கு, நீங்க என்ன பண்ண தெரியும், யோசிக்க என்ன பண்ணாலும் யோசிக்கிறீங்க. ஆனா நிறைய நேரம் பைபிள் படிக்கலாம், நல்லா ஜெபிக்கலாம், குடும்பத்தோட நீங்கள் ஆராதிக்கலாம், தேவனை பிரியப்படுத்தலாம், தேவனை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டுமாக நாமும் ஆபக்குக் என்கிறதான புத்தகத்துக்குள்ளே நாமும் வருகிறோம். அவர் குறிப்பிடுகிறதான ஒரு அருமையான ஒரு காரியம் என்னவென்றால், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கள் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். பாருங்க, தரையில நடக்கிறதே கஷ்டம், அத்தி மரம் துளிர் விடல, திராட்சை ரசம், திராட்சை செடியில பழம் இல்ல, ஒலிவ மரத்துல பலன் இல்ல, வயல்கள்ல தானியம் இல்ல, ஆட்டு மந்தையில ஒன்றும் கிடையாது, தொழுவத்துல மாடு இல்ல. ஆனாலும் இந்த விதமான சூழ்நிலையில ஆண்டவராகிய கர்த்தர் என்னை பலப்படுத்தி என் கால்களை மான்கள் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அப்போ தேவன் விசேஷித்த பலத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சோர்ந்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம், கவலைப்பட தேவையில்லை. தேவனை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அதை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அதை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். மீண்டுமாக யோவேல் புத்தகத்திற்கு வருவோம். இந்த யோவேல் புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு, திராட்சை செடி வதங்கினது, அத்தி மரம் சாரமற்று போனது, மாதுளை பேரிச்சம் கிச்சலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின, சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒழிந்து போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. வயல்வெளி பாழாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. புது திராட்சை ரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. யோவேல் 1:10 போஜன பலி இல்ல, பான பலி இல்ல, கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின. அப்படின்னா கர்த்தருடைய ஆலயத்துல ஜபம் இல்ல, கர்த்தருடைய ஆலயத்துல ஆராதனை கிடையாது, எல்லாமே அற்று போயிற்று. ஆகவே கர்த்தரின் ஊழியக்காரராக ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். பலி இருந்தாதான, ஆலயம் இருந்தாதான, வர்ஷிப் இருந்தாதான, தொழுகை இருந்தாதான ஊழியக்காரர்கள் வாழ முடியும். ஊழியக்காரர்களுக்கு அந்த அந்த பலியினுடைய அந்த தசம பாகல் அவருக்கு கிடைக்கும். எதுவுமே இல்லையே. இப்போ 10 சொல்லப்பட்டு வயல்வெளி பாழாய் போச்சு, பூமி துக்கம் பூமியே துக்கம் கொண்டாடுது. அப்போ விவசாயிகள் என்ன செய்வாங்க? இப்போ சந்தோஷம் மனு புத்திரரை விட்டு ஒழிந்து போயிட்டு, மனு புத்திரட்டு ஒழிந்து போயிட்டு. இன்னும் ஒரு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, யோவேல் 1:5 வெறியரே விழித்து அழுங்கள், திராட்சை ரசம் குடிக்கிற சகல ஜனங்களே புது திராட்சை ரசத்தின் நிமித்தம் அலருங்கள், அது உங்கள் வாய் நின்று விளக்கப்பட்டது. எல்லாம் மகிழ்ச்சி. இப்போ உலகத்துல நமக்கெல்லாம் என்ன ஒரு ஒரு கவலை வேதனை வேற, இந்த குடிகாரங்கன்னு பாருங்க, இவனுடைய வேதனை பயங்கரமா இருக்கு. நம்மால கூட உலகத்துல எதுனால வாழ முடியும், ஆனா குடிகாரம் இருக்கான் பாருங்க, அதனால அந்த அந்த குடி இல்லாம வாழவே முடியாது. அதனால இங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கு, வெறியரே விழித்து அழுங்கள், அது உங்கள் வாய் நின்று விளக்கப்பட்டது. இப்போ இந்த யோவேல் 1 சொல்லப்பட்ட எல்லா சம்பவங்களும் இந்த இந்த மாதத்துல, இந்த மார்ச் அண்ட் ஏப்ரல் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இதுல என்ன, இதனுடைய முடிவு எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 யோவேல் 1:4 சொல்லப்பட்டிருக்கு, பச்சை புழு விட்டதை வெட்டு கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. அப்படி என்றால் கொஞ்சம் கூட விடாமல் இந்த வியாதியின் மூலமாக ஒரு மிக பெரிதான பஞ்சம் வரும். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி வந்து தின்றது. அப்படின்னா இன்றைக்கு கொரோனா வைரஸ் வந்திருக்கு, இது முடிஞ்ச உடனே இதனுடைய வெளிப்பாடு, இது பச்சை புழு போல இது வந்திருக்கு, இதனுடைய வெளிப்பாடு வெட்டுக்கிளி போல இருக்கும், வெட்டுக்கிளி போல இருக்கும். வெட்டுக்கிளி என்ன செய்யணும்னு சொன்னா, நேரடியாக வந்து மனுஷர்களுக்கு ஆபத்தை உண்டு பண்ணாது, வயல்வெளிக்கு சென்று அந்த பயிர்கள் எல்லாவற்றையும் அது பவுஞ்சு பவுஞ்சாக வந்து எல்லாவற்றையும் சாப்பிட்டு அழிக்கக்கூடியதாக இருக்கு. அது போல இந்த பச்சை புழு விட்டதை, இந்த கொரோனா வைரஸ் விட்டதை, அடுத்ததாக வெட்டுக்கிளி போன்ற ஒரு பஞ்சம் இந்த பூமியில வந்து இதன் மூலமாக அசைவாடலாம். அதுக்கப்புறம் வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது. இது கொஞ்சம் விட்டு போச்சு பரவாயில்ல, பச்சை புழு கொஞ்சம் விட்டு போனதே வெட்டுக்கிளி சாப்பிடுச்சு பரவாயில்ல, அதுக்கப்புறம் பூமி சரியாயிடும், நம்முடைய வாழ்க்கை சரியாயிடும், நம்முடைய பிசினஸ் சரியாயிடும், நம்முடைய சபை சரியாயிடும், இந்த உலகம் ஒரு மாற்றத்துக்கு வரும் அப்படின்னு நினைச்சாக்க, அதுக்கப்புறம் வெட்டுக்கிளி வந்து பச்சை புழு விட்டது அதை வந்து சாப்பிடுது. அதுக்கப்புறம் இந்த வியாதிக்கு அப்புறம் ஒரு பெரிய பஞ்சம் வரலாம், உணவு பஞ்சம் ஏற்படலாம். யோசித்து பாருங்க, அதுக்கப்புறம் வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி வந்து தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி வந்து தின்றது. அப்படின்னு சொன்னா ஒரு வியாதியின் மூலமாக பசி, பட்டினி, பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும், உலகத்துல மிகப்பெரிதான பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும். அதன் பிற்பாடு பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி, கேட்டப்பில்ல முசுக்கட்டை பூச்சி தின்றது. அப்படின்னா உலகத்துல இருக்கிற எந்த ஒரு மனுஷர்களுமே இந்த வைரஸ்லேருந்து எழும்பாத அளவிற்கு தேவனை கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். 4 விதமான காரியங்கள் வரும். 1 பச்சை புழு, அடுத்தது வெட்டுக்கிளி, அதற்கு அடுத்தது பச்சை கிளி, அதற்கு அடுத்தது முசுக்கட்டை பூச்சி வந்து உலகத்துல எல்லாருடைய மகிழ்ச்சியும் காலி செய்யும். அது முதலாவது காலி செய்கிற ஒரு விஷயம், குடிகாரர்கள் வெறியர்கள் அவர்களுடைய வாயிலிருந்து அது விளக்கப்படுகிறது. இரண்டாவதாக போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின. கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள், இப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு துக்கம் வந்துவிட்டது. ஏனென்றால் ஆலயத்திலிருந்துதான் அவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஊழியக்காரருடைய வாழ்க்கை வருமானம் எல்லாமே ஆலயத்திலிருந்து வர்றதான். இப்பொழுது எல்லா பலி நின்று போச்சு, ஓய்வு நாள் ஆராதனை கிடையாது, பைபிள் ஸ்டடி கிடையாது, மிக முக்கியமான ஆராதனைகள் எல்லாமே நின்று போய்விட்டது. அதுக்கப்புறம் ஆசாரியுடைய நிலை என்ன, பிரீச்சருடைய நிலை என்ன, டீக்கனுடைய நிலை என்ன, எல்டருடைய நிலை என்ன, சபையை நினைத்து சபையினுடைய சபையை சார்ந்து வாழ்களுடைய நிலை என்ன யோசித்து பாருங்க. 9-ம் வசனம் 10-ம் வசனம் வயல்வெளி பழைய போயிட்டு, ஏன்னு சொன்னாங்க அந்த வெட்டுக்கிளி வந்து எல்லா வயல்வெளியும் காலி பண்ணிடும். அப்போ பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும், நிறைய பேரு தற்கொலை செய்து கொள்வார்கள், நிறைய பேர் தற்கொலை செய்து கொள்வார்கள். யார் யார் விவசாயத்தை நம்பி வாழ்கிறார்களோ அவருடைய நிலைமைகளை யோசித்து பாருங்க. அதுக்கப்புறம் 13-ம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆசாரியர்களே விரட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து இரட்டுடுத்தினவர்களாக ராத்தங்குங்கள், உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. இதற்கான காரணம் தேவனாகிய ஜனங்கள் ஓய்வு நாளை மறந்ததே. இந்த நிகழ்வுக்கு காரணம் ஜனங்கள் தேவனையும் தேவனுடைய ஓய்வு நாளையும் மறந்ததுதான் காரணம். அதற்காக தான் ஒரு தண்டனை. இப்போ தேவனுக்கும் தேவனுடைய ஓய்வு நாளுக்கும் தேவனுடைய தொண்டர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. தொடர்ந்து நாமும் தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும், ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும், அதை அற்பமாக எண்ணக்கூடாது. நாம் வைத்துக் கொள்ளுங்க, இந்த 13-ம் வசனம் பதிவு செய்து, ஆசாரியர்களே ரட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டரே அப்படின்னு சொன்னா எல்லா விசுவாசிகளுமே, ஊழியக்காரங்க மாத்திரம் கிடையாது, விசுவாசிகள் கூட அலற வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. எல்லாரும் தேவனுடைய ஆலயத்துல வந்து என்ன செய்யணும், முடிவு அவர் சொல்றாரு. அதற்கு சொல்யூஷன் அண்ட் ரெசல்யூஷன் என்ன, இதற்கான முடிவு தான் என்ன, ஒரே முடிவுதான். 1 அதிகாரம் 14-ம் வசனம் யோவேல் 1 அதிகாரம் 14-ம் வசனம் பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். இதுதான் முடிவு, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, வேற வழி கிடையாது. இருக்கிற ஆராதனை போதும் என்று நீங்க நினைக்க வேண்டாம். ஓய்வு நாளை கடைபிடிப்பது மிகப்பெரிதான தியாகம் செய்து விட்டது போல நீங்கள் நினைப்பது மிகப்பெரிய தவறு. நம்ம நினைக்கிற ஓய்வு நாளை கடைபிடிச்சிக்காகவே பெரிய காரியத்தை நம்ம சாதிக்கணும் அப்படிலாம் கிடையாது. பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். ஒரு புதிய சர்வீஸை கொண்டு வா, ஒரு புது சர்வீஸ் நிவை, ஒரு மாசத்துக்கு ஒரு வாரத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சர்வீஸ் அவை, விசேஷ ஆசரிப்பு கூறு, எல்லாரையும் கூடி வர செய்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு கூடி வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்கிறார். 2 அதிகாரம் 12-ம் வசனம் யோவேல் 2:12 அதனால் நீங்கள் இப்பொழுதே உபாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், உபாசிக்கணும், அழுகணும், புலம்பணும், முழு இருதயத்தோடும் அவருடைய தேடப்படும் பொழுது இது எல்லா காரியமும் மாறும். மாறி என்னதான் நடைபெறும், முடிவு என்ன? 2 அதிகாரம் 21 தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், இனிமேல் செய்வார். நீ உபவாசித்து நீ அழுது ஜெபித்து அழுகையோடு தேவ சமூகத்தில் வரப்படும் பொழுது, நீ மன திரும்பப்படும் போது, நான் மன திரும்பப்படும் பொழுது, தேவனை உண்மையாக நம்ம நேசிக்கப்படும் போது அந்த வார்த்தை நிறைவேறும். தேசமே, அது இந்திய தேசமாக இருக்கலாம், அது மலேசிய தேசமாக இருக்கலாம், அல்லது சிங்கப்பூர் தேசமாக இருக்கலாம், அல்லது தைவானாக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு அமெரிக்காவாக இருக்கலாம், அல்லது ஜப்பானாக இருக்கலாம், அது சைனா இருக்கலாம், எந்த தேசமாக இருந்தாலும் தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவனை கர்த்ததாமே நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. இயேசுவின் நாமத்தினாலே தேவனை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இந்த ஆராதனை முடிவாக நாம் எல்லோரும் எழுந்திருப்போம், ஒரு அருமையான ஒரு பாடலை நாம் பாடுவோம். 165வது பாடல், இயேசுவின் கைகள் நம்மை காக்கட்டும். இந்த விதமான சூழ்நிலையில இயேசுவின் கைகள் நம்மை காக்கும்படியாக இந்த பாடலை நாம் பாடுவோம். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம், எல்லாரும் எழுந்திருப்போம். வீட்டு ஆராதனை என்று சொல்லிக்கொண்டு அப்படியே சேர்லயே உட்காந்துக்காதீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்றது எனக்கு நல்லா தெரியுது, கண்கள் முன்பாக தெரியுது. தயவுசெய்து எல்லாரும் எழுந்துருங்க, கைகளில உங்க துதி பாடலை எடுத்துக்கொள்ளுங்கள், துதி பாடலை எடுத்துக்கொள்ளுங்க. 165வது பாடல், 165, 165வது பாடலை நாம் பாடுவோம். இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவே, பேரன்பின் நீழல் சூழ ஆமந்து சோகிப்பே. பாலிங்கு கடல் மீது மாற்றினகனேன்றோ, தூதரினேன்பகிதா போரிப்புண்டாக்கிடோ. இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவே, பேரன்பின் நீழல் சூழ ஆமந்து சோகிப்பே. இயேசுவின் கைகள் காக்க பாலோகின் காவலை, சோதனை பாவக்கேடோ தாக்காது உள்ளத்தை, கஷ்டம் துக்கம் கண்ணீரோ காணாமல் நீங்குமே, வாதைக்கும் தோன்பம் நோவோ வீரவில் தீருமே. இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவே, பேரன்பின் நீழல் சூழ ஆமந்து சோகிப்பே. இயேசு என் இன்ப கோட்டை எனக்காய் மாண்டோரே, சார்ந்தின்றும் நீர்ப்பே நீரே நீத்திய கண்மாலை, காத்திருப்பேனாமந்து ராக்காலம் நீங்கிட, பேரின்ப கரை சேர மாஜோதி தோன்றிட. இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவே, பேரன்பின் நீழல் சூழ ஆமந்து சோகிப்பே. இந்த ஆராதனைக்கு முடிவாக நம்ம எல்லோரும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் செய்வோம். தேவனை கர்த்தர் கால சூழ்நிலையை மாற்றும்படியாக விசேஷமாக நாம் ஜெபிக்கப்படும் போது பிரிச்சர் ஏனோக்காக ஜெபிப்போம். அவர் மீண்டுமாக இந்திய தேசத்திற்கு வரும்படியாக தேவனை கர்த்தர் அவருடைய பிரயாணத்தை வாய்க்கு பண்ணும்படியாக நாம் ஜெபிப்போம். எல்லாருடைய சூழ்நிலையை விட பிரிச்சர் ஏனோக்குடைய சூழ்நிலை தான் மிகவும் மோசமான சூழ்நிலையாக இருக்கிறது. இந்த மெய்யான இயேசு சபை வரலாற்றில் ஒரு மனுஷனும் ஒரு நாட்டுக்கு சென்று அங்கே மாட்டிக்கொண்டது இந்த ஒரு பிரிச்சர் ஏனோக்கு மட்டும்தான். தேவனை கர்த்தர் அவருடைய விடுதலையாக்குவாராக. அவர் தான் உண்மையான ஒரு தனிமைப்படுத்தல் இருக்கார். ஆனாலும் அவருக்கு நல்ல வாழ்க்கை, மலேசியாவில் சுகபோகமான வாழ்க்கையை அவர் கொடுத்துருக்கீங்க. அவர் எளியவை போல கேரித்து அற்றங்கண்டையில் உட்கார்ந்திருக்கவில்லை, அல்லது அதன் பிற்பாடு ஒரு விதவின் வீட்டுக்கு அவர் அனுப்பப்படவில்லை. நல்ல அருமையாக நம்முடைய சகோதரி ரேகா வீட்டில் அமர்ந்து கொண்டு அவங்க கையால் சாப்பிடுகிறதான ஒரு பாக்கியம் அவர் கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. உலகத்தில் எல்லாருக்குமே கேசவன் அண்டு ரேகா வீட்டில் சாப்பிடுகிறதான ஒரு சிலாக்கியம் கிடைக்காது, ஏனதுக்கு கிடைச்சிருக்கு. அதற்காக கால் மேல காலை போட்டுக்கொண்டு ஷார்ட்ஸ் போட்டுக்கொண்டு இருக்காரு. தேவனை கத்திருக்காரு, சுகபோகமான வாழ்க்கை தான் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நினைச்சு அவரு புலம்ப தேவையில்ல, கவலைப்பட தேவையில்ல. மலேசியா என்கிறதான ஒரு சுகபோகமான நாட்டில் அருமையாக உட்கார்ந்து கொண்டு வேலைக்கு அவருக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்க. அதனால என் தமிழ் நெஞ்சங்களுக்கு, என்னுடைய தமிழ் ஃபெலோஷிப்புக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். விசேஷமாக நான் சகோதரர் மூர்த்தி அவர்களுக்கும் டீக்கினஸ் தவித்தால் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். எல்லாவற்றையும் நீங்கள் ஒழுங்குபடுத்தி பாதுகாத்துக் கொள்றீங்க. ஒருவர் ஆராதனைக்கும் எப்படியாவது ஒரு பிரசங்கம் மலேசியாவில் வந்து அடைய வேண்டும் என்று சொல்லி அதிகமாக நீங்கள் பிரயாசப்படுறீங்க. தேவனை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக ஏனோக்கு என்னுடைய பிரயாணத்தை தேவனை கர்த்தர் வாய்க்கு பண்ணும்படியாக இந்த ஆராதனை முடிவாக இயேசுவின் நாமத்தினாலே நாம் முழங்கற்படிவிடுவோம், ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
மகிமையும் என்று என்றும் தேவையில்லை. ஆமென்.
ஹல்லேலூயா. தேவனை கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக தேவனை கர்த்தர் அடுத்த வாரம் சந்திக்கும்படியான ஒரு கிருபையை செய்வார் என்று நான் நம்புகிறேன். மீண்டுமாக நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற வரையில தேவனுடைய கிருபை, இரக்கம், அன்பு, தயவு நம்மோடு கூட இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆமேன். மீண்டுமாக இந்த ஆராதனை சகோதரர் மூர்த்தி இடத்துல நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமேன். God bless you. நன்றி. வணக்கம்.